இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு யோவான் ஸ்தானகன், ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்தானகனை குறித்து நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும், மீண்டுமாக ஒரு நபரை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம் யோவான் ஸ்தானகனிடமிருந்து நம்ம எண்ணற்றை கற்றுக்கொள்ள போகின்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. யோவான் ஸ்தானகனை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறப்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யோவான் ஸ்தானகன் என்று நாம பார்க்கிறோம். தேவன் யோவான் ஸ்தானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் என்ன செய்யணும், அவனுடைய திட்டம் என்ன அப்படின்றதை ஆண்டவர் முன்பதாகவே முன்குறித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆம், யோவான் ஸ்தானகனை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் யோவான் ஸ்தானகனை தெரிந்து கொண்டார் என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கிறோம். யோவான் ஸ்தானகனுடைய பிறப்பை குறித்தும் பெற்றோர்களை குறித்தும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யோவான் ஸ்தானகனுடைய பெற்றோர்களுடைய பெயர் என்ன, அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 5 நாம் வாசிக்கிறேன். லூக்கா 1:5 யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். இங்கு இரண்டு பெயர்களை வேதம் சொல்கின்றது. இந்த ரெண்டு பேர் தான் யோவான் ஸ்தானகனுடைய பெற்றோர்கள். யார் யாருன்னு பாக்கிறப்ப, ஒருவர் வந்து சகரியா, அவர் தான் அப்பா. அம்மா யாருன்னு கேட்கிறப்ப எலிசபெத்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப, சகரியா வந்து ஆசாரிய வகுப்பில் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ சகரியா வந்து ஒரு ஆசாரியனாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ எலிசபெத் வந்து ஆசாரியனுடைய மனைவி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், போதகர் அம்மா அல்லது பாஸ்டர் அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரி, இவங்க வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருந்ததா, எந்த பிரச்சனையும் இல்லையா, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு தந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப 6 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, இருவரும் ஆண்டுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் குற்றமற்றவர்களாக நடந்து ஆண்டவருக்கு முன்னாடி நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஆண்டுடைய கற்பனையை அவங்க மீறினதே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, பயபக்தியா இருக்கிறாரு, வேதத்துக்கு கீழ்படுகிறாங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சிருப்பாரு, நல்ல செல்வத்தை கொடுத்துருப்பாரு, பணத்தை கொடுத்துருப்பாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பாருன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் வேதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. 7 வாசிக்கிறப்ப, எலிசபெத் மலடியா இருந்ததினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த வேத வசனம் சொல்கின்றது, எலிசபெத் எப்படி இருந்தாங்களாம், மலடியாய் இருந்தார்களாம். அப்படின்னா அவங்களால பிள்ளையை ஈன்றெடுக்கக்கூடிய பலன் அவங்களிடம் கிடையாது, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை. சரி, உங்களுடைய வயசு என்ன, வேதம் சொல்லுது ரெண்டு பேருமே வயது சென்றவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வயசு ஆயிடுச்சு, நல்ல வயசு அதிகமா இருக்கக்கூடியவர்களாக இருவரும் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பிறக்காதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் வேதத்தை வாசிக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 8 வாசிக்கிறேன். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேலையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தூபம் காட்டிட்டு இருக்கிறார் உள்ள, ஜனங்கள் உள்ள வர முடியாது, ஆசாரியன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளே போக முடியும். அப்போ இவர் தூபம் காட்டிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 11 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபிடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். அப்போ ஆண்டவருடைய தெய்வ தூதன் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி எங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சகரியாவை கண்டு கலங்கி பயமடைந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தெய்வ தூதன் திடீர்னு தரிசனமானதை பார்த்த உடனே சகரியாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அவன் பயத்திலே திணறினவனாய் காணப்பட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ தேவத்தன் என்ன சொல்கிறாருன்னா, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. இங்கே பாருங்களேன், ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே தேவ தூதன் வந்து சொல்கிறாரு, சகரியா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இது முடியாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டுருப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா வயசாயிருச்சு, அதிக வயசாயிருச்சு, இதுக்கு மேலே குழந்தை பெற்று வளர்க்குறது அதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கூட மனசில் தேட்டிட்டு இருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, குழந்தை இல்லாட்டி கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் சகரி என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஆலயத்துக்குள்ளே போகிறப்ப அவருக்கு அந்த எண்ணம் வருது, ஐயோ நம்மளுக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு. அப்போ அப்போ ஜெபம் பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டவர் சொல்கிறாரு, உனக்கு உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ன்றார். எந்த வயசில்? வயது முதிர்ந்த போதில். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமணமாகி இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அழுந்துட்டு இருக்கிறீங்களா? இங்கே சகரியாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், கற்பனைகளின்படி நடந்தார், நியாயங்களின்படி நடந்தார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவியும் நடந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இருவரும் இவ்வளவு உண்மையாக இருந்தோம். அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்று கருதக்கூடிய இந்த குழந்தை செல்வம் அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா எப்பயாவது? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைப்பார். இங்கே ஆண்டவர் சகரியாவுக்கு குழந்தை கொடுக்கறத அவர் தள்ளி போட்டாலும் தாமதித்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தை இந்த உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே வைக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னால், பயந்து போகவே கூடாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கையுள்ளவராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, இப்போ சகரி அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். 15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இங்கே பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்வான் அப்படின்றத ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே உரைக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னதை தான் அவன் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவன் என்னென்ன செய்வான் அப்படின்றத ஆண்டவர் தன்னுடைய அநாதி ஞானத்தின்படி முன்பறிந்து அவன் இது இது செய்வான், இது இதுக்காக நான் அவனை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான்ஸ்தான் நினச்சிருந்தா தப்பான வழியில் கூட போய் அவனுடைய திட்டத்தை அவன் முறியடித்திருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கும் சுய விருப்பம் வெறுப்பு எல்லாமே இருக்குது. அப்போ அவன் நினச்சிருந்திருக்கலாம், நம்ம ஏன் பாவம் செஞ்சுருக்கக்கூடாது, பாவத்தில் போகலாமே அப்படின்னு கூட. ஆனால் இங்கே பார்க்குறப்ப ஆண்டவர் யோவான் ஸ்தானனை தெரிந்துக்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் என்னென்னா, எவ்வளோ பெரிய கரைகள் அவன் மேல் விழுந்தாலும், எவ்வளோ பெரிய சோதனைகளை சாத்தான் அவன் மேல் கொண்டு வந்தாலும், அவன் தைரியமாய் திடமாய் நிற்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார் என்று என்ன பண்ண நாம் பார்க்குறோம். இப்போ வேந்து சொல்லுது, அவன் என்ன செய்வானா, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய் கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். முதல் காரியமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நிறைய பேரை உண்மையான ஆண்டவர்கிட்ட திருப்புவான். அது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு திருப்பணும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரக ஆராதனையில நம்பர் ஒன் ஆயிட்டாங்க, பொய் சொல்றதுல நம்பர் ஒன் ஆயிட்டாங்க, மற்றவங்களை ஏமாத்தி கொலை செய்யறதுல நம்பர் ஒன் ஆயிட்டாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும் என்று நினைக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு, அந்த குழந்தை தான் யோவான் ஸ்தானகன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்று ஆண்டவர் நமக்கும் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார், அநேக நோக்கங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை ஒவ்வொன்றும் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம இன்னொன்று பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவன் எதை செய்தாலும் தைரியத்தோடு செய்தான், யாருக்குமே வாய்ப்பில்லை, தைரியத்தோடு செய்தான். தப்பை தப்பென்று அழைக்கக்கூடிய தைரியசாலினா அது யோவான் ஸ்தானகன் சொல்லலாம். அவ்வளவு தைரியசாலி யோவான் ஸ்தானகன். அப்படிப்பட்ட தைரியசாலியுடைய வாழ்க்கையில் என்ன பாய்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் இடைபட ஆரம்பித்தான். ஆண்டவர் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து சாத்தான் கையில் இருந்து நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், நாம் எப்படியாவது மற்றவங்களை நம்ம கையில் கொண்டு வரோம்னு சொல்லி சாத்தான் நினைக்கிறான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆண்டவர் இருந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மை மீட்கக்கூடிய பணியை அவர் செய்து கொண்டு இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடிய பணியை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா சோகங்களும் மாறி சந்தோஷம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்த ஆவியின் அபிஷேகமாக காணப்படுகின்றது. அந்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தினந்தோறும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் மாற்றி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கலாம், நான் ஏன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், நான் தான் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிலர் என்ன பண்ணலான்னு சொன்னால், தன்னிச்சையாகவே செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தன்னிச்சையாக செயல்பட்டேன்னா செருப்பால் அடி வாங்கிட்டு தான் வெளியே வருவார். ஆனால் நீ உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி, பரிசுத்தாவினுடைய வார்த்தையின்படி நீ செய்கிறப்ப உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஒருவேளை மனிதர் உன்னை அடித்தால் கூட அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணி நம்ம பார்க்கின்றோம். அப்போ யோவான் அவன் பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்கான ஒரு அஸ்திவாரம் அல்லது ஆணி வேறு எதுன்னு கேட்டிங்கன்னா, லூக்காவில் நம்ம வாசிக்கிற 1:80 இந்த லூக்கா 1:80 வாசிக்கிறப்ப, ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் இவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களிடமும் எப்படி கிரியை செய்கிறார், இது மாதிரி மனிதர்களிடமும் கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதெல்லாம் நிச்சயமாகவே நம்முடைய கண்களை திறக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சண்டை புத்தகங்கள் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் அதின்படி நடக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். இப்போ இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து நம்ம படிக்கிறப்ப, லூக்கா 1:80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருந்தான். இங்கே யோவான் ஸ்தானகனுடைய மிக பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, யோவான் ஸ்தானகன் வளர்ற வரைக்கும் அவர் எங்கே இருந்தாராமா, வனாந்திரத்தில் இருந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும், ஆண்டரோடு கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். வனாந்திரம் போன்ற சுற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் வனாந்தரமா இருந்தாலும் சரி, பாலைவனமா இருந்தாலும் சரி, தங்கறதுக்கு இடமே இல்லாமல் இருந்தாலும் சரி, இங்க யோவான் ஸ்தானகனை போல நாம் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை வளர்ப்பதற்கு எங்கு சென்றால் சரியா இருக்குமோ அங்கு செல்ல வேண்டும். இங்க அதுதான் என்ன பண்றாருன்னு சொன்னா, யோவான் ஸ்தானகன் செல்றார். அப்ப அவர் அந்த காட்டுல அந்த வனப்பகுதியில இந்த மாதிரி இடங்கள்ல அவர் எப்படி தங்குவார்னா, குகைகள்ல தங்குவாராம் சில நேரங்கள்ல, சில நேரங்களில் மரத்து மேலே தங்கிடுவாராம், சில நேரங்களில் அவருக்கு பிடிச்ச இடத்துல தங்குவார். அப்போ இந்த காட்டில் அவர் அப்படி தான் தங்கிட்டு இருந்தார். கிடைக்கிற பழங்கள் வகைகளை வந்து அவர் என்ன பண்ணார்னா சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கடுத்து அவர் தன்னையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியாய் பார்த்து கொண்டார் என்று நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கை யாரால் மாறுறா? ஆண்டவரால் மட்டும்தான் மாறும். இந்த உலகத்தில் வேற யாராலையும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அவர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி, உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணி, உங்கள் வாழ்க்கைய கத்திரிடத்தில் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தம் பண்ண முடியும். அதற்கு நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்றத நாம் அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அடக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. எதுக்குனாலே பணிந்து போவான் அடக்கம் உள்ளவன் சொல்லி, அதுக்கடுத்து தன்னை தாழ்த்துகிறவன் சொல்லி பணிந்து போகக்கூடியதை பார்க்குறோம். இந்த குணங்களை எந்த வேத வசனத்தில் பார்க்கலான்னா, யோவான் 1:7. யோவான் 1:7 நான் வாசிக்கிறேன். அது வாசிக்கிறப்ப உண்மையிலே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்போ தேவன் நமக்கு துணை நிற்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதற்குமே கவலைப்படாமல், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட விட்டுறப்ப அவர் யாவையும் பார்த்து கொள்வார். அதனால் இன்னைக்கு யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனால் இங்கே யோவான் ஸ்தானகன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு அவர் உபதேசம் செஞ்சார். வரப்போகின்ற மேசியா, வரக்கூடிய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பறைசாட்டினார் என்று பார்க்கின்றோம். உண்மையிலே யோவான் தன்னுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்ப நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் படிக்கலாம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனால்
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800 மூன்று மூன்று இரண்டு இரண்டு மூன்று ஒன்று. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட
இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.